இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் நாம் கடந்து செல்ல போறோம். நாம் அறிந்திருக்கிறபடி எல்லாவற்றை பார்க்கலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேச ஒரு ஊழியக்காரனை நம்முடைய சொந்த தேசத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார். இலங்கையிலே கொழும்புலே குண்டிகனான இடத்துல சவுண்ட் ஆஃப் சல்வேஷன் சபையின் போதகர் பாச செல்வரட்டம் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிற அவர் அனுபவம் மிக்க ஒரு ஊழியர். அநேக நாட்களாக சபையை வைத்து நடத்தி பல அனுபவங்களுக்குள்ளால போய் பலருக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்து வருகிறார். அவரை குறித்து நான் பல காரியங்களை கேள்விப்பட்டிருக்க ஒரு உண்மையில் ஊழியக்காரன். மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே ஜனங்கள் நாம் சொந்த நாட்டில் அகதிகளாக அந்நிய நாட்டில் அகதிகளாக வந்தோம், இன்றைக்கு நம்ம சொந்த நாட்டிலே அகதிகளாக இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அந்த கேம்புகளில் போய் தன்னுடைய சபையால வெளிநாட்டுகளிலும் தன்னுடைய சொந்த சபையில இருந்து பணங்களை திரட்டி பொருட்களை எடுத்து அந்த கேம்பில் போய் தன்னால் முடிந்த உதவிகள் செய்து அந்த ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கவும் அன்றோட அன்பையும் தெரிவித்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு ஊழியக்காரன், ஒரு அருவமிக்க ஒரு ஊழியக்காரன் நம்மத்தில் வந்து நமக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரசவிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நான் ஆண்டவர்களை உறுதியாக விசுவாசிக்கிறேன். ஆகவே நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேச ஒரு செய்தி அவரிடத்தில் வைத்திருக்க நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நாம் திறந்த இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம், கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் சார்பில் நாம் அருமையான தேவையான தேவ ஊழியக்காரன் நான் வரவேற்கிறேன். தயவுசெய்து நிலவர் நாம் கரங்களை தட்டி அவரை நாம் உற்சாகமாக வரவேற்போம். பாஸ்டர் கிளைஸ், வெல்கம். Take your time and liberty.
Yes, sure, Pastor. Okay, thank you very much. ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியில் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அதாவது இலங்கை தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்க வச்சு பின் சத்த பூவன சுவிசேஷ சபை என்று சொல்லப்படுகிற சபையில் கடந்த 11 வருடங்களாக நான் தலைமை போதகராக இருந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை குறித்தும் என்னுடைய சபையை குறித்தும் ஒரு சிறிய அறிமுகத்தோடு கூட கொஞ்சம் உங்களுக்கு, அதாவது கொஞ்சம் உங்களுக்கு, அதாவது இன்றைய வடப்பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் செட்டிக்குளம் கேம்பில் இருக்கிற நிலைமையை சுருக்கமாக என்னுடைய சொந்த அனுபவத்தில் என்னுடைய கண்களினால் கண்டவைகளையும் சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு அதற்கு பின்பதாக நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய சபையை குறித்து நாங்கள் சொல்லுவோமானால், எங்களுடைய சபை 1983 ஆண்டு வெச்சிப்பின் சத்த பூவன சுவிசேஷ சபை என்ற ஒரு பெயரின் கீழ் கொழும்பை தலைமையத்துவமாக கொண்டு பதிவு செய்யப்பட்ட சபை. அந்த 83 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய கர்த்தரை என்னுடைய வாழ்க்கையில் சொந்த வச்சகளாக ஏற்றுக்கொள்ளவும், அதற்கு பின்பு தொடர்ந்து ஒரு வளமையான ஊழியக்காரர் எங்கள் மத்தியில் கடந்த நாட்களில் அந்த எங்களை என்னுடைய வெச்சிப்புக்கு வழி நடத்திய பாஸ்டர் கிளரண்டன் அவர்களுடைய தலைமையின் கீழ் அந்த சபை 1983 நவம்பர் மாதம் 30 அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டது. 98 வரை, 83 98 வரை அவருக்கு கீழ் அவருடைய உதவி போதகராக நான் ஊழியம் செய்திருக்கிறேன். 98 செப்டம்பர் மாதம் 26 முதல் ஒரு சில இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையின் மத்தியில் அந்த சபைக்கு தலைமை போதகராக அந்த சபையை பொறுப்படுத்துவதற்கு வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சபை இலங்கை தேசத்தில் யாழ்ப்பாணத்தை தவிர 18 கிளை சபைகள், அப்படியானால் யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து மொத்தம் 22 கிளை சபைகளை கொண்டது. எங்களுடைய சபையில் முழுநேர ஊழியக்காரர்களாக 28 ஊழியக்காரர்கள், என்னை தவிர 28 ஊழியக்காரர்கள் எங்களுடைய சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மலைநாட்டு பகுதியில் 7 சபையும், புத்தளம் பகுதியில் 4 சபையும், யாழ்ப்பாணத்தில் 4 சபையும், மிகுதியானவை கொழும்பை அண்டிய பிரதேசங்களில், அதாவது ஒத்தலை, உகுடவத்தை, அங்குலான, கிவிலப்பன போன்ற பகுதியில் கொழும்பையும் கொண்டு மொத்தம் எங்களுக்கு 22 சபைகளும், 28 முழுநேர ஊழியக்காரர்களும் எங்களோடு கூட ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபையினால் 1998 செப்டம்பர் மாதம் நான் பொறுப்பெடுத்தேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால் எங்களுக்கு 99 ஆண்டு ஒரு எங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை வாங்குவதற்கு கர்த்தர் பாதையேற்று வந்தார். அதாவது நிலத்தை வாங்குவதற்கு, நாங்கள் ஆலயத்துக்கு நிலத்தை வாங்கும் பொழுது 1999 ஆண்டு கடைசி பகுதியை நாங்கள் வாங்கும் பொழுது 31 லட்சம் ரூபாய்க்கு அந்த காணியை வாங்கினோம். 2007 ஆண்டு தான், 2000 ஆண்டில் கட்டத் தொடங்கி 2007 ஆண்டு தான் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் பொழுது, அதாவது ஆக குறைந்தது 450 ஆசனங்கள் போட்டு அதில் அமரக்கூடிய விதத்தில் அந்த ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. கொழும்பிலேயே நான் சொல்லுவேன், அதை சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன், கொழும்பில் ஒரு ஃபுல் ஏர் கண்டிஷன் சர்ச் இருக்குமானால் அது எங்களுடைய சபையை சேர்ந்த ஒரு ஆலயம் கட்டிடமாகவே இருக்கிறது. அது ஏர் கண்டிஷன் சர்ச் போட்டதுக்கு, ஏர் கண்டிஷன் போடுவதற்கு காரணம் என்னவென்றால், சுகபோகத்திற்காக அல்ல, அது அதாவது ரெசிடென்சியல் ஏரியா, அதை சுற்றி எல்லாமே பலத்தகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறபடியால் நிச்சயமாக எங்களுடைய பெண்டிகாஸ்டல் ஜனங்கள் ஆராதிக்க தொடங்கினால் சத்தம் அதிகமாக வெளியே போகும். இரவு வேளையில் நைட் பிஜில் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும். அதன் நிமித்தமாக நாங்கள் முழுமையாக அந்த கட்டிடத்தை ஏர் டைட் பண்ணி ஏர் கண்டிஷன் போட்டிருக்கோம். அதன் நிமித்தமாக நாங்கள் ஏர் கண்டிஷன் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு கர்த்தருடைய கிருபையினால் 1,80,00,000 ரூபாய் மொத்தம் செலவாகியது. ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு துளி மணலும் ஒவ்வொரு செங்கற்களும் கூட எங்களுடைய கொழும்பு விசுவாசிகளுடைய சொந்த பணத்தில் அது கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு வெளிநாட்டு ஸ்தாபனத்தோடையோ, எந்த ஒரு வெளிநாட்டு ஆலயங்களுடைய உதவியோடோ அல்ல, கருத்தர் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினால். நாங்கள் அவரை உற்று நோக்கி பார்த்தோம், எங்களுடைய வாஞ்சியை கர்த்தர் சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் இலங்கை தேசத்தில் சாதாரண நடுத்தர மக்கள் மத்தியில் ஆராதிக்கிற கர்த்தரை தான் நீங்களும் ஆராதிக்குவீர்கள். ஹல்லேலூயா. அந்த சாதாரண நடுத்தர மக்களினால் கர்த்தருடைய காவியத்துக்காக இத்தனை காவியங்கள் செய்ய முடியுமானால், நான் விசுவாசிக்கிறேன் உங்களால் அதைவிட உங்களுடைய ஆலயத்துக்காக செய்ய முடியும் என்று. ஆமென், உற்சாகமா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் செய்ய முற்பட்டால் மிகுதியானதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு காலெடுத்து முன்பாக வைத்தால் என் கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்காக 10 அடி முன்பாக வந்து அதை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எங்களுடைய சபையில் மொத்தம் 28 ஊழியக்காரர்கள், எங்களுடைய தலைமை சபையில் மாத்திரம் ஒரு நாளைக்கு 3 ஆராதனை நடைபெறும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு தமிழ் சிங்களம் ரெண்டுமாக இரு மொழியிலும் சேர்ந்து, அதாவது தமிழ் ஆராதனை சிங்கள மொழிபெயர்ப்போடு கூட, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு ஒரு ஆராதனை உண்டு. அதில் ஆக குறைந்தது ஒரு 350 பேர் பங்கு பெற்றுவார்கள். 11 மணிக்கு தனி சிங்கள ஆராதனை மாத்திரம் உண்டு, அதில் ஒரு 25-30 பேர் அளவு பங்கு பெற்றுவார்கள். மாலை 4:30 தனி தமிழில் மாத்திரம் ஒரு ஆராதனை உண்டு, அதில் கிட்டத்தட்ட 125 பேர், 110 பேருக்கு இடையில் பங்கு பெற்றுவார்கள். கர்த்தருடைய கிருபையினால் எங்களுடைய சொந்த ஜனங்களின் தசமபாக காணிக்கையை கொண்டு அந்த ஆலயத்தை நாங்கள் செய்ய கர்த்தவைகளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இதற்கு மேலதிகமாக நாங்கள் அநேக காரியங்கள் செய்கிறோம். நான் உங்களுக்கு ஓபனாக சொல்ற விரும்புகிறேன்,
எங்களுடைய சபையில் ஒரு மாதம் தசமபாக காணிக்கை கிட்டத்தட்ட 5,25,000 ரூபாய்க்கும் 5,40,000 ரூபாய்க்கும் இடையில் எங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆமென். எங்களுடைய ஊழியர்களுக்கு 28 ஊழியக்காரர்களுக்கும் ஒரு மாதம் அலவுன்சஸ் கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி 2,87,750 ரூபாய் எங்களுக்கு பணம் தேவை. எங்களுடைய ஜனங்கள் அதை சந்திக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் கொழும்பையும் கொழும்பை அந்நிய பிரதேசங்களிலும் 94 திக்கற்ற விதவைகளை மாதந்தோறும் நாங்கள் விசாரிக்கிறோம். இத்தனை காவியங்களையும் கவித்த எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த மக்கள் மத்தியில் அவர்களுடைய உள்ளத்தில் பேசி கர்த்தருக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு காவியத்தை சொல்வதில் பெருமைப்படுகிறேன். இந்த 28 உடனடியாக ஊழியக்காரர்களுக்கு 2,87,750 ரூபாய் சபையினால் கொடுக்கப்படுகிறது. சீனியர் பாஸ்டர், அதாவது தலைமை போதகர் என்று நான், எங்களுடைய சபையில் 1% காசு எடுக்காமல் விசுவாசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பாஸ் கர்த்தரை தவிர என்னுடைய சபையோ எங்களுடைய மூப்பக குழுகளோ எங்களுடைய போர்ட் மெம்பர்ஸோ அல்ல. என்னுடைய எல்லா காவியமும் நான் கர்த்தரை உற்று நோக்கி பார்க்குவேன். என்னுடைய முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும். எங்களுடைய சபை, அதாவது நான் நினைக்க உங்கள் மத்தியில் வந்து பாஸ்டர் சேகர் என்றவர்கள், பாஸ்டர் சேகர் இங்க வந்து விசிட் பண்ணிருக்கார். பாஸ்டர் நீங்கள் அவரிடத்தில் கேட்டால் அவர் நீங்கள் எங்களை குறித்து சொல்வார். அது மாத்திரமல்ல, இந்த செட்டிக்குளம் முகாமுக்கு, செட்டிக்குளம் முகாமில் இருக்கிற மக்களுடைய அவல நிலை வாயினால் சொல்ல முடியாது. அதை கண்டால் மாத்திரமே, கண்டால் நிச்சயமாக இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். நான் சொல்லுவேன், அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 385,000 ஜனங்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஜனங்கள் ஆங்காங்கே வந்து கேம்பில் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். 385,000 பேர், அவர்களுக்கு உடுப்பதற்கு உடை இல்லை, படுப்பதற்கு இடம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, பிள்ளைகளுக்கு 1 பேக்கெட் பால் மாவுக்காக அந்த தாய்மார் அங்கலாய்க்குவதை காணக்கூடியதாக இருக்கிறது. 1 பேக்கெட் பால் மாவுக்காக. அது மாத்திரமல்ல, 33,000 இளம் விதவை கற்பிணிகள் அந்த கேம்பில் இருக்கிறார்கள். 33,000 இளம் விதவை கற்பிணிகள், 6 மாதம் 7 மாதம் தன்னுடைய வயிற்றில் பிள்ளையோடு கூட 33,000 பேர் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். இன்னும் 4-5 மாதத்தில் அந்த கேம்புக்குள் 33,000 குழந்தைகள் பிறக்க போகிறது. தகப்பனுடைய முகம் யாரென்று தெரியாத படிக்கு 33,000 குழந்தைகள் அந்த கேம்பில் பிறக்க போகிறது. கிட்டத்தட்ட 1,500 பிள்ளைகள் 15 வயதுக்கு கீழ்பட்ட தாயையும் தகப்பனையும் இழந்து காயங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகள் கிட்டத்தட்ட 1,500 பேர் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையை வாயினால் சொல்ல முடியாது. 1 பேக்கெட் பால் மாவுக்காக. சில கற்பிணி பெண்கள் பிரசவிக்கின்ற வேளையில் அவர்களுக்கு மாற்றி உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அங்கு போய் பார்த்தால் நிச்சயமாக அந்த வேதனை என்னவென்று தெரியும். நான் நேற்று, அதாவது எங்களுடைய இலங்கை தேசத்திலிருந்து வந்த பாஸ்டர் ஜேம் சாரங்கபாணி, பாஸ்டர் வசந்தகுமார், ஹோலிகாட் பாஸ்டர் பாஸ்டர் உதயகுமார், 3 பேர் சில திட்டங்களை குறித்து கலைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் தொலைபேசியில் எடுத்து அவர்களுக்கு ஒரு சவாலை முன்வைத்தேன். அதாவது உங்களுடைய நீண்ட கால திட்டங்களை விட தற்போது அந்த ஜனங்கள் நாள் தோறும் இவந்து இவந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒருமுறை ஒரு துப்பாக்கியோ ஒரு குண்டோ விழுந்தால் மகிப்பது இலகு, ஆனால் இது நாள் தோறும் அவர்கள் மறைத்து மறைத்து பிழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படியான இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ரெண்டு முறை நான் விசிட் பண்ணினேன். அந்த முகாமுக்குள் விசிட் பண்ணும் பொழுது முதலாவது முறை எங்களுடைய சபையில் இருக்க ஜனங்களின் மூலமாக விசுவாசிகளின் மூலமாக சேர்க்கப்பட்ட தொகை கிட்டத்தட்ட 900,000 ரூபாய்க்கு எங்களுடைய இலங்கை காசில் 900,000 ரூபாய்க்கு அவர்களுக்கு பொருட்களை விநியோகித்தோம். இரண்டாவது முறை நான் முதலாவது முறை பார்க்காமல் எனக்கு கிடைத்த தொகை முதலாவது முறை நான் பார்த்து விட்டு அவர்களுடைய அவல நிலையை கூறியதின் நிமித்தமாக இரண்டாவது முறை கிட்டத்தட்ட 1,100,000 ரூபாய்க்கு பொருட்கள் விநியோகிக்க கூடிய விதத்தில் எங்களுடைய விசுவாசிகள் எங்களுக்கு உதவி செய்தார்கள். இன்னும் மூன்றாவது முறை போவதற்கு கிட்டத்தட்ட 300,000 ரூபாய் அளவு பெறுமதியான பொருட்கள் எங்கள் கைவசம் இருக்கிறது. இது இவை கூட அநேக வெளிநாட்டு ஸ்தாபனங்களோடு ஆலயத்தின் உதவியோடு கூட சில காவியங்களை செய்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் எங்களுடைய சபை விசுவாசியை கொண்டு கிட்டத்தட்ட 23,00,000 ரூபாய்க்கு இதுவரை செய்யக்கூடிய பாதையை கர்த்தர் திறந்ததற்காக என் கர்த்தரை ஸ்தோத்து வைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஆமென். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சிந்தை இருந்தாலேயே கர்த்தர் உங்களை பாக்கியவான் என்று அழைக்கிறார். ஆமென். நீங்கள் அவர்களுக்காக மனம் இறங்குங்கள். ஒரு பேக்கெட் பால் மாவுக்காக, ஒரு பேக்கெட் பால் மாவுக்காக சில தாய்மார் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காவிட்டால், நீங்கள் கொண்டு வந்த பொருட்கள் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு பேக்கெட் பால் மா எங்களுக்கு தாருங்கள். கோமரசன் மகா வித்யாலயத்தில் ஒரு வகுப்பறையில் 4 குடும்பங்கள் இருக்கிறது. ஒரு வகுப்பறையில் உங்களுக்கு தெரியும் ஊர்ல எப்படி ஒரு கிளாஸ் ரூம் எந்த அளவு பெரியது என்று. ஒரு வகுப்பறை, அந்த வகுப்பறைக்குள் 4 குடும்பங்கள், ஒரு சிறிய குட்டிலுக்குள் 2 குடும்பங்கள் முகாமில். அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அந்த ஜனங்களுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கொடுக்கப்படுகிறது. பகுப்பும் சோகம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் இலங்கை தேசத்தில் உள்ள இவஞ்சலிக்கல் அலையன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதாவது அது கிறிஸ்தவ ஸ்தாபனம், எல்லா சபைகளும் அங்கத்துவம் வகிக்கிற ஒரு ஸ்தாபனம், சபைகளுடைய அன்பளிப்போடு கூட வாரத்திற்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்தில் உணவு விநியோகிக்கிறார்கள். அவர்கள் சொல்லிய காவியம், அந்த உணவு மாத்திரமே எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் சில நேரத்தில் ஒரு நேரம் கௌப்பியை அவித்து எங்களுக்கு தருகிறார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை. கற்பிணி பெண்களுக்கு பிரசவ டைமில் மாற்றி உடுப்பதற்கு வஸ்திரங்கள் இல்லை. ஆண்டவருடைய கிருபையினால் இரண்டாவது முறை நாங்கள் அந்த முகாமுக்கு விசிட் பண்ணும் பொழுது 100 கற்பிணிகளுக்கு நாங்கள் 27 பொருட்கள் அடங்கிய ஒரு பொதியை கொடுத்தோம், ஒரு பிளாஸ்டிக் பாஸ்கெட்டில் போட்டு. அந்த 27 பொருட்கள் அந்த 100 கற்பிணிகளுக்கு, அதாவது அவர்களுடைய பிரசவ காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிற கற்பிணிகளுக்கு நாங்கள் கொடுத்தோம். அவர்களுடைய பிரசவத்திற்கு தேவையான சகல பொருட்களும் அதில் இருந்தது. பிரசவத்திற்கு தேவையான பொருட்களும், பிள்ளை அதாவது பிறக்க போகிற பிள்ளைக்கு தேவையான பொருட்களையும் அடங்கிய 27 பொதிகளை கொடுக்க, 27 பொருட்கள் அடங்கிய 100 பொதிகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்தில் இருந்த டாக்டர் சஃபால் என்பவரும் கர்னல் வீரக்கொடியும், உண்மையிலேயே இது உகந்த, அதாவது தேவை அறிந்து நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று தன்னுடைய வாயினால் பாராட்டினார். அருணாசலம் கேம்புக்குள்ளே சென்றால், குமரசன் மகா வித்யாலயம் கேம்புக்குள் சென்றால், வாயை திறந்து நீங்கள் பேசுவீர்களானால், நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய வாய்க்குள் குறைந்தது ஒரு 4 இலையானாவது போகும். அவ்வளவு அசுத்தமான நிலைமை. அவர்களுடைய குப்பை போடுவதற்கு, காபிட் போடுவதற்கு அவர்களுக்கு டஸ்ட்பின் கிடையாது. அதை கூட நாங்கள் இரண்டாவது முறை போகும் பொழுது 30 பெரிய பெகல் ட்ரம் வாங்கி அதை நடுவாக வெட்டி 60 டஸ்ட்பின் செய்து கொண்டு போயிட்டு கொடுத்தோம். இப்படியான அவல நிலை. நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்க. நீங்கள் இந்த நாட்டில் அகதிகளாக இருந்தாலும் ஏதோ விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். என்ன சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு சரிய தெரியாது. ஏதோ விதத்தில் உங்களுடைய அடிப்படை தேவைகள் கூட நீங்கள் உங்களுடைய தேசத்தில் நம்முடைய ஊரில் இருந்ததை விட ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்குவேன். அந்த ஜனங்களுக்காக நீங்கள் மனம் விளங்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். செபிப்பது மாத்திரமல்ல, தேவைகள் அதிகம், தேவைகள் அதிகம். அதே சந்தர்ப்பத்தில் சில கிறிஸ்தவ, அதாவது சில இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களை கட்டிக் கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். அதாவது புல்லுகவிகள் சொல்வார்கள், ஒட்டுணி போல் இருந்து சில காரியங்களை தங்களுக்காக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதை நாங்கள் எங்களுடைய கண்களுக்கு கூடாக, நான் பாஸ்டரோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். அங்கு நடந்த சில கசப்பான சம்பவங்கள், எங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள். ஆகையால் இதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் என்னுடைய சபையை குறித்து ஒரு சிறிய விளக்கம் சொன்னேன். தற்பொழுது செட்டிக்குளம் முகாமை குறித்து சிறிய விளக்கம் சொன்னேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து போவோம். வார்த்தைக்காக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, தேங்க் யூ மை லார்ட். சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தாதி கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஐயா. வார்த்தை நீவாக இருக்கிறீர்கள் ஐயா. ஆண்டவே, இந்த வார்த்தைகளின் ஊடாக நீர் எங்கள் மத்தியில் எந்த விதத்தில் வெளிப்பட வேண்டுமோ அந்த விதத்தில் வெளிப்படும்படி செபிக்குவோம் ஐயா. அந்த விதத்தில் இடைப்படும்படி செபிக்குவோம் ஐயா. நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தாவிட்டால் எங்களால் ஒன்றுமே முடியாது ராஜா. ஆகையால் நீர் கிருபையாக உமக்கு சித்தமான விதத்தில் எங்களோடு பேசும்படி செபிக்குவோம் ஐயா. என்னுடைய சுயம் வெளிப்படாதபடி என்னை முற்றும் முழுக்க நீங்கள் பொதுப்படுத்திக் கொள்ளுங்கள். நீர் பெருக வேண்டும், நான் செருக வேண்டும். இவை அனைத்தையும் எங்களுக்காக மகித்து உயிர்த்து ஜீவனோடு கூட இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையிலேயே உற்சாகமாக இருக்கீங்களா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினத்தில் நான் உங்களோடு கூட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றாரா என்ற தலைப்பில் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றாரா? நான் உங்களுக்கு அளவுக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஒரு அரசனை வைத்து அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோடு கூட இன்றைய தினத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எடுத்தவர்கள் யாராவது வாசியுங்கள், ரெண்டு ராஜாக்களுடைய புத்தகம் 18 அதிகாரம் 7 வசனம்.
ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று.
நிப்பாட்டுங்க சிஸ்டர். கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளையில் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த தோல்வி, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த கண்ணீர் என்று ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கலாம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் சில வேளைகள் நீங்கள் நினைக்க முடியும், நான் எதை செய்ய நினைத்தாலும் அதற்கு எதுவுமான காவியங்கள் நடைபெறுகிறதே, இதற்கு காரணம் என்ன? அதாவது நம்முடைய ஊர்ல சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், நாங்கள் மாவிக்க போனால் காற்று அடிக்கிறது, உப்புவிக்க போனால் மழை பெய்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டு வைக்கிறோமே ஏன்? நாங்கள் செபிக்குவோம், வேதம் வாசிக்குவோம், ஆலயத்தில் உண்மையாக வைக்குவோம், தசமபாகம் காணிக்கையில் உண்மையாக வைக்குவோம், வேதத்தை வாசிக்குவோம், ஞாயிறு ஆராதனையில் நாங்கள் தவறாமல் பங்கு கொள்ளுகிறோம். ஆனாலும் ஏன் கருத்தர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இப்படியான ஒரு நெருக்கமான சூழ்நிலையில், எங்களுக்கு இப்படியான ஒரு இக்கட்டான பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி உங்களில் அநேகருக்கு இருந்திருக்கலாம். இருக்கிறது, இருக்கிறவர்கள் மாத்திரமாம் என்று சொல்லுங்க பாபு. ஆமென், ஆமென். உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி இல்லாவிட்டால், எனது அருமையான தோண்டிய பிள்ளைகளே, நிச்சயமாக நான் விசுவாசிக்குவேன் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு என்னை நெருக்கியிருக்க மாட்டாவென்று. ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட சில வேதத்தில் இருக்க சத்தியங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் பார்க்குவோம், கர்த்தர் அவனோடு இருந்தால் உன்னோடு கூட என் கர்த்தர் இருப்பாரானால் நீ செய்வதை என் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனம் ஜீவன் உள்ளது. அவர் அது எந்த காரியத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அதை செய்துவிட்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தால், கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் செய்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனம் ஏழாவது வசனம் தொடங்குகிறது. ஆகையால், ஆகையால் என்று தொடங்குகின்றது. இந்த ஆகையால் என்று தொடங்குகின்றபடியால் நிச்சயமாக நாங்கள் இந்த மேல் வசனங்களை கொஞ்சம் தியானிப்போமானால் எங்களுக்கு இந்த வசனத்தில் கர்த்தர் ஏன் அவனோடு இருந்தால், ஏன் அவனுடைய காவியங்கள் அனுகூலமாயிற்று என்ற காவியத்தை எங்களால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது 18வது அதிகாரம் 1வது 2வது வசனங்களை நாங்கள் கொஞ்சம் வாசிப்போம்.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு வசனத்தில் இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து ஒரு அறிமுகம் கொடுக்கப்படுகிறது. அவன் 25 வயதில் அரசனானான். 29 வருடங்கள் அவன் அரசாண்டான். அப்படியானால் அவன் மவித்தது 54 வயது என்று எங்களால் கணித்துக் கொள்ள முடியும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். உங்களில் எல்லோருக்கும் எசேக்கியாவை பற்றி தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எசேக்கியாவுடைய ஸ்பெஷாலிட்டி, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்ன சொல்லுங்க? 15 வருடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபித்து கூட்டி பெற்றுக் கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது அவனுடைய கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கூட்டி ஜெபித்து பெற்றுக் கொண்டது. பாசிட்டிவாக பார்க்கும் பொழுது சில காவியங்கள் உண்டு. ஆனால் நாங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசிப்போமானால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறது எதுவும் நன்மைக்கு எதுவானது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் என் கர்த்தர் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் நம்மை நன்மைக்கு எதுவானதை செய்ய நினைத்தே அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு கர்த்தர் முற்பட்டார். ஆனால் அவன் கூட்டி பெற்றுக் கொண்டான். அதன் விளைவு ஒரு சில காவியங்கள் பின்பாக இருக்கிறது. நான் அதை குறித்து இப்பொழுது உங்களோடு பேச வரவில்லை. நான் இப்பொழுது உங்களோடு கூட பேசுகிறது இந்த 18வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள் மாத்திரம். இந்த முதல் 2 வசனத்திலும் அவனை குறித்தும் அவனுடைய தகப்பனை குறித்தும் அவனுடைய தாயை குறித்தும் ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 3வது வசனத்துக்கு போவோம்.
அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலேயே மனம் திறந்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்காவது இதில் ஒரு கன்ஃபிளிக்ட், அதாவது ஒரு தடுமாற்றம் என்ன கேட்டா, முதலாவது வசனம் சொல்லுகிறது ஆகாசுடைய குமாரன், 3வது வசனம் சொல்லுகிறது அவன் தகப்பனாகிய தாவீது. உண்மையிலே ஒரு குழப்பமான சூழ்நிலை அல்லவா? முதலாவது வசனம் சொல்கிறது என்னது? ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவாகிய குமாரன் எசேக்கியா ராஜாவானான். 3வது வசனம் சொல்கிறது தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு
செம்மையானது,
நலமானதை செய்தான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் இதை இந்த குழப்பத்துக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுத்து விட்டு நான் ஏறிய காவியங்களை கடந்து போகுவேன். என்னவென்றால், இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலை சவுல் 40 ஆண்டுகளாகவும் தாவீது 40 ஆண்டுகளாகவும் சாலமோன் 40 ஆண்டுகளாக 120 வருடங்கள் அவசாண்டார்கள். ஆனால் சாலமோனுடைய ராஜ்யத்துக்கு பின்பதாக 12 கோத்திரங்களை 10 கோத்திரங்கள் வடப்பகுதி என்றும் 2 கோத்திரங்கள் யூதா என்றும், அதாவது தென்பகுதி என்றும், வடப்பகுதிக்கு இஸ்ரவேல் என்றும் தென்பகுதிக்கு யூதா என்றும் பிரிக்கப்படுகிறது. வடப்பகுதி உள்ள 10 கோத்திரங்களை யெகோபெயாமுடைய தலைமையிலும், தென்பகுதியில் உள்ள 2 கோத்திரங்களை யெகோபெயாமுடைய தலைமையிலும் கர்த்தர் சில காவியங்களின் நிமித்தமாக பிரித்தார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் வடப்பகுதியான 10 கோத்திரங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 722 அசிரிய சிறையிருப்போடு கூட அந்த 10 கோத்திரங்கள் அப்படியே அழிந்து விட்டது. மிகுதி இருக்க 2 கோத்திரங்கள் அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தமாக அவர்களையும் கர்த்தர் கிறிஸ்துவுக்கு முன் 586 பாபிலோனிய சிறையிருப்புக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டு 70 வருடங்களுக்கு பின்பதாக மீண்டும் அவர்களை கொண்டு சேர்த்தார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எதோபியாம் வடப்பகுதியை ஆளும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 722 வரை 19 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். தென்பகுதியை 586 வரை 20 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த 20 ராஜாக்களில் 13வது ராஜா தான் இந்த எசேக்கியா ராஜா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தான். இந்த வடப்பகுதியிலும் தென்பகுதியிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து விக்கிரகங்களை அகற்றி கர்த்தர் விரும்பியவர்களை செய்ததை, கர்த்தர் விரும்பியதை செய்து மடிந்த ராஜாக்களை அவர்களுடைய வம்சத்தில் கொடுக்கப்படும் பொழுது தாவீதுடைய வம்சத்தில் வந்தவன் என்று வேதம் சொல்கிறது. உண்மையிலேயே இவன் ஆகாசுடைய புத்துவன். ஆனால் எசேக்கியா ராஜா தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தபடியால் அவன் சமாதானத்தோடு கூட மறித்து தாவீதுடைய கலவை அடக்கம் செய்யப்பட்டபடியால் தன்னுடைய தாவீதுடைய பேரோடு கூட அதை சம்பந்தப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர எசேக்கியா ராஜாவுக்கும் தாவீதுக்கும் தகப்பன் மகன் என்ற உறவு கிடையாது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு வசனம் காரணம் இல்லாமல் கொடுக்கப்படுவதில்லை. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க.
அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதிலிருந்து ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். தகப்பனாகிய தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதே போல இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வைக்குவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனிதனுடைய பார்வையில் செம்மையானது செய்வது இலகு. ஏனென்றால் மனிதனோ முகத்தை பார்க்குவான், என் கர்த்தரோ உள்ளத்தையும் உள்ளாந்திரத்தின் அடித்தளத்தையும் ஆராய்ந்து பார்க்குவர் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னுடைய குடும்பத்தில் உன் கணவனுக்கு முன்பதாக, உன் மனைவிக்கு முன்பதாக, இல்லாவிட்டால் உன் சபையின் உன் பாஸ்டருக்கு முன்பதாக, உன் உடன் ஊழியக்காரன்களுக்கு முன்பதாக நன்மையானதை செய்யலாம். ஆனால் என் கர்த்தருடைய பார்வைக்கு, என் கர்த்தருடைய பார்வைக்கு, மனிதனோ முகத்தை பார்க்குவான், என் கர்த்தரோ உள்ளத்தையும் உள்ளாந்துவேத்தின் அடித்தளத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். என் கர்த்தருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய உள்ளான அலங்கோலம் என்னவென்று என் கர்த்தர் அறிவார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வெளி தோற்றத்தில் சபையை தாங்குபவன் போல, சபைக்கு முன்பதாக உண்மை உள்ளவன போல, குடும்பத்தில் குடும்பத்துக்காக பரித வைக்கிறவனை போல நீ காட்சி அளிக்கலாம். ஆனால் என் கர்த்தருடைய பார்வைக்கு மறவையானது ஒன்றுமே இல்லை. ஆமென். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரின் பார்வைக்கு உள்ளத்தின் அடித்தளத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செய்தான். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று வெளி தோற்றம் பரிசுத்தம், உண்மையான நிலவரத்தை கர்த்தர் உண்மையான நிலவரத்தை கர்த்தர். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது.
ஆமென்.
நாலாவது வசனத்துக்கு போவோம்.
அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான்.
கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அப்படியோ இந்த நாலாவது வசனம் என்ன சொல்கிறது? அவன் மேடைகளை அகற்றி, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதற்கு முன்பதாக கூட பல ராஜாக்கள் விக்கிரக தோப்புகளை விக்கிரகங்களை அகற்றி வைக்கிறார்கள். அதே அதிகாரம் 15வது அதிகாரம் 3வது 4வது வசனம் ராஜாக்கள் 15:3-4.
அவன் தன் தகப்பனாகிய அமத்தியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை.
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. 14வது அதிகாரம் 3வது 4வது வசனம் ராஜாக்கள் 14:3-4.
அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போல் அல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை.
ஆனால் அதாவது அநேக ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தார்கள், ஆனால் விக்கிரகம் அகற்றப்பட்டது, மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதிலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது, விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் நினைத்துவிடக் கூடாது, ஒரு சொகுபத்தையோ ஒரு உருவத்தையோ மாத்திரம் விக்கிரகம் என்று. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கர்த்தருக்கு கொடுக்காதபடி உனக்கும் கர்த்தருக்கும் இடையில் ஏதோ ஒரு தடையை உண்டு பண்ணுகின்ற காவியம் இருக்குமானால் அது உனக்கு விக்கிரகம்.
ஆமென்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க முடியாதபடி உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய தகுதி, இவை கர்த்தரோடு கூட உன்னை கிட்டி சேர முடியாதபடிக்கு தடை பண்ணுமானால் அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விக்கிரகம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் நீ கர்த்தரை விட உன் குடும்பத்தையோ உன் வியாபாரத்தையோ உன் தொழிலையோ உன் பிள்ளையோ நீ நேசிப்பாயானால் அது கூட கர்த்தருக்கும் உனக்கும் இடையில் இருக்கிற ஒரு விக்கிரகம். சில வேளையில் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய உடை உனக்கு ஒரு விக்கிரகமாக இருக்கலாம், உன்னுடைய ஆஸ்தி உனக்கு ஒரு விக்கிரகமாக இருக்கலாம், உன் பணம், உன்னுடைய பங்களா, உன்னுடைய கார், இவைகள் உனக்கு விக்கிரகமாக இருக்கலாம். உன்னையும் கர்த்தரையும் நடுவில் எது பிரிக்கிறதோ அது உனக்கு ஒரு விக்கிரகம். சில நேரத்தில் உன்னுடைய கலாச்சாரம், நீ சில நேரத்தில் உன்னுடைய கடி கற்றுக்கொண்ட உன்னுடைய டைட்டில், உன்னுடைய தகுதி, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய பதவி, ஏன் உனக்கு இருக்கிற சாதி பெருமை, இது கர்த்தருடைய பார்வையில் ஒரு விக்கிரகமாக இருக்கலாம். நாங்கள் நினைக்கிறோம் ஒரு சொரூபத்தை வணங்குவது மாத்திரம் தான் விக்கிரகம் என்று. அதுவல்ல. வாசிக்க அந்த வசனத்தை.
அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை
மேடைகளை அகற்றினான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விக்கிரகத்தை அகற்றுவது முக்கியம் அல்ல, விக்கிரக மேடையை அகற்று. உன்னையும் கர்த்தரையும் சேரக்கூடாத படிக்கு உன்னையும் கர்த்தரையும் நீ கிட்டி சேர்ந்து கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியாதபடி தடையாக எது இருக்கிறதோ அதை அறிந்து ஆராய்ந்து அறிந்து அதை வெளியே கொண்டு வா.
ஆமென்.
ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் உங்களை புரியும்படி சொல்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படி சொல்கிறேன். என்னவென்றால், ஒரு நாள் ஒரு வாலிப சகோதரன் போய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தானாம். ஒரு உபவாச கூட்டத்தில், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்க சிலந்தி கூட்டை அகற்றும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்க சிலந்தி கூட்டை அகற்றும். ஆனால் போதகர் கிட்ட போய் கேட்டாலும் ஜெபிக்குவான், ஜெபிக்குவான், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்க சிலந்தி கூட்டை அகற்றும். போதகர் தலையில் கை வைத்து ஜெபித்தாராம், ஆண்டவரே இவனுடைய வாழ்க்கையில் இருக்க சிலந்தி கூட்டை அல்ல சிலந்தியை அகற்றும், சிலந்தி இருக்கும் வரை சிலந்தி கூடு கட்டுவது நிச்சயம், சிலந்தி இருக்கும் வரை சிலந்தி கூடு கட்டுவது நிச்சயம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் தலைக்கு மேல் காகம் பறப்பதை உன்னால் தடுக்க முடியாது, ஆனால் உன் தலையில் கூடு கட்டாத படிக்கு சகோதரியை அதை உன்னால் காத்துக்கொள்ள முடியும். ஆமென்,
ஆமென்,
ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
தலைக்கு மேல் காகம் பறிப்பது, இந்த ஊர்ல காகம் இல்லாமல் இருக்கலாம், இந்த ஊர்ல என்ன நார்மல் புறாக்களா ஏதாவது பேர்ட்ஸ் வைத்துக்கொள்ளும், எங்கட ஊர்ல காகம் நாங்கள் சொல்லுவோம். தலைக்கு மேல் காகம் பறப்பதை, அதாவது இந்த பாவம் தண்ணீரை போல் ஓடுகின்ற தேசத்தில் நீ வாழ்ந்தாலும் அந்த பாவத்தினால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாத படிக்கு உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, விக்கிரகம் அல்ல விக்கிரக மேடை. உனக்கும் கர்த்தருக்கும் எது தடையாக இருக்குவதோ, மேலாக கையில் ஏற்பட்டிருக்கிற காயத்திற்கு மருந்து போடுவது அல்ல. சில வேளையில் கையில் ஏற்பட்டிருக்கிற காயத்திற்கு நீ வெளியாக மருந்து போடும் பொழுது வெளியில் இருக்கிற காயம் ஆகலாம், உள்ளுக்கு போயோடி போய் வைக்கிற அந்த வனம் வெளியே எடுக்கப்பட வேண்டும், அதுக்குள் இருக்கிற சீல் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். அது இருக்குமானால் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அந்த காயம் திரும்ப ஏற்படும். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசிகளுடைய ஐக்கியம், கட்டாய ஜெபம், கட்டாய வேத வாசிப்பு, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உபவாச கூட்டம், ஞாயிறு ஆராதனை, இவை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாவ சுபாவத்தை, உன்னுடைய விக்கிரக மேடையை உள்ளே அமர்த்தி வைத்து விக்குவது. இவைகள் குறையுமானால் ஒரு நாள் மீண்டும் அது தலை தூக்க முடியும், இவைகள் குறையுமானால் மீண்டும் ஒரு நாள் தலை தூக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு காவியம் சொல்றேன் உங்களுக்கு விளங்கிக் கொள்வதற்காக. ஆனா உதாரணத்திற்கு காவியம் சொல்கிறேன், உங்களில் எத்தனை பேர் சில நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால், உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் அந்த காவியத்தில் குற்றமற்றவர்களாக இருக்கலாம், குற்றமற்றவர்களாக இருக்கலாம். திடீரென்று ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு விரோதமாக பேசும் பொழுது நீங்கள் எத்தனை பேர் நினைத்திருப்பீர்கள், இந்த வேதாகமத்தை நான் கையில் தூக்கி இருக்காவிட்டால் நான் அல்ல பேசுவது என்னுடைய கை பேசியிருக்கும், நான் அல்ல பேசுவது என் கை பேசியிருக்கும், நான் என்னுடைய வாயை துவந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லாவிட்டால் அவரை விட அந்நிய பாஷை எனக்கும் பேச தெரியும், அவரை விட அந்நிய பாஷை, அந்நிய பாஷை என்று சொல்றது வேதாகமத்தில் குறிக்கப்பட்ட அந்நிய பாஷை அல்ல. இப்படி ஆன சூழ்நிலைக்குள் போகாத யாராவது பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி இருப்பீர்களானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிற பாவ சுபாவம் ஒரு நாளைக்கு வெளியே வராத படிக்கு அந்த சுபாவம் என்ன, என் கவுத்தவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கிற அந்த காரியம் என்ன என்பதை நீ அறிந்து அதை வெளியே கொண்டு வந்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக அமையும். விக்கிரக மேடை இருக்கும் அதை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒருவர் ஒரு நாளைக்கு இந்த மேடையில் பலியிடலாம், எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைய சூழ்நிலை அல்ல, இன்றைய சூழ்நிலை அல்ல. நீ உன்னை ஆகாய்ந்து பார். விக்கிரகம் அகற்றப்பட்டதா? ஏற்கனவே எத்தனையோ ராஜாக்கள் விக்கிரகங்களை அகற்றியிருக்கிறார்கள். ஆனால் இவன் மாத்திரம் ஸ்பெஷல், விக்கிரக மேதையை அகற்றினான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என் கருத்தை உன்மீது வைத்து வைக்கிற சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் தீர்மானத்திற்கும் உன்னை ஒப்பு கொடுக்க முடியாதபடி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விக்கிரக மேடை உனக்குள் இருக்கிறதோ இந்த மாலை வலையில் கர்த்தருடைய சமூகத்தில் அதை அறிக்கையிட்டு அந்த மேடையை வெளியே கொண்டு வா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னால் முடியாது, உன்னுடைய பலத்தினால் முடியாது, உன்னுடைய குடும்ப பாசம், உன்னுடைய சுபாவம், உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தடுக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த வேலையிலும் உன் பலவீனத்தில் புதிய பலனை கொடுக்க என் கருத்து போதுமானவராக இருக்கிறார்.
ஆமென்.
ஹல்லேலூயா,
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 ஹல்லேலூயா.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னால் முடியாது, உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பரிபூர்ண பலன் உனக்கு போதுமானதாக இருக்கிறது. சத்திய ஆவியானவர் என் கருத்தை உனக்கு கொடுத்து வைக்கிறார். சத்திய ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டது? சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது உங்களை சத்தியத்துக்குள் வழிநடத்துவார். வேத வசனம் சொல்லுகிறது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுவரை நீ குந்தி குந்தி நடந்தது போதும். உன் குடும்பத்தில் உன் உற்றார் உறவினர்களோடு கூட நீ சேரும் பொழுது எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களோடு கூட சேர்ந்து கொஞ்சம் ஒரு கேண்டியர் மாத்திரம் எடுத்தால் என்ன? அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களுடைய கலியாட்டங்களில் கொஞ்சம் பங்கு கொண்டால் என்ன? அவர்களோடு கூட சேர்ந்து கொஞ்சம் நெற்றியில் பொட்டு வைத்தால் என்ன? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை குந்தி குந்தி நடப்பதல்ல, கிறிஸ்துவுக்காக வைவாக்கியமாக காலோட்டி நிற்பதே கிறிஸ்தவ வாழ்க்கை.
ஆமென்.
எதை இழந்தாலும் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அழிந்து போகிற மனிதனை திருப்திப்படுத்துவதை விட பரலோக பிதாவாகிய அழியாத நித்திய ஜீவனை கொடுக்க என் கருத்தரை நீ பிரதிபடுத்து. என் கருத்தருடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் உனக்கு நிறைவாக இருக்கும். விக்கிரக மேடை, மேடை விக்கிரகம் அகற்றப்பட்டு இருக்கலாம், நீ வெளியே வந்து இருக்கலாம். முழுமையாக வந்துட்டாயா? முழுமையாக வந்துட்டாயா? நீ வெளியே வர வேண்டும். கருத்தர் காரணம் இல்லாமல் இந்த பகுதியை எனக்கு கொடுக்க மாட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். கருத்தர் ஜீவன் உள்ளவர்.
உன்னுடைய
குறைகள் என்னவென்று அவருக்கு தெரியும். உன்னுடைய வேதனை என்னவென்று தெரியும். உன்னுடைய நெருக்கம் என்னவென்று தெரியும். ஆனாலும் கருத்தருக்காக வைவாக்கியமாக காலூண்டினில் என் கருத்தர் மிகுதியானதை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா,
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 ஹல்லேலூயா.
உற்சாகமா இருக்கீங்களா?
ஆமென்.
உச்சாமா, அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமா? அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முத கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ண விரும்புகிறேன். கொஞ்சம் ஏன்னு கேட்டா, பிரசங்க வியலின் படி 20 நிமிடத்துக்கு மேல கன்சர்ன் பண்றது கொஞ்சம் கஷ்டம், ரைட்? நான் கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ண விரும்புகிறேன். சின்ன ஒரு ஜோக் ஒன்று சொல்றேன், அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த காவியத்துக்கு தொடர்ந்து போகலாம், ரைட்? ஒரு நாள் ஊர்ல 4 முட்டாள்கள் சந்தித்தார்களாம். 4 முட்டாள்கள் சந்தித்து அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்ததாம், எப்படியாவது ஸ்டேஷன்ல போய் என்ன கேட்டா, கிட்டத்தட்ட 90வது ஆண்டுக்கு பிறகு யாழ்ப்பாணத்த வடப்பகுதியில புகைவதமே ஓடியதில்லை. கிட்டத்தட்ட 18-19 வருடங்கள் சில பிள்ளைகள் புகைவதம் என்னவென்று கண்களினால் கண்டுகூட இல்லை, ட்ரெயினை பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த 4 பேரும் தீர்மானித்தார்களாம், நாங்கள் போய் புகைவதத்தை பார்க்க போவோம். ஆனா உங்களை, அதாவது இங்க யூரோப் கண்ட்ரிகளை போட ஸ்டேஷன் உள்ளுக்கு யாருக்குமே அங்க போக முடியாது. இப்பொழுது இருக்கிற நிலைமையில பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மாத்திரம் அல்ல, ஃபுல்லா எங்க பாடியும் செக்அப் பண்ணி செக்யூரிட்டி பாஸ் பண்ணி தான் ஸ்டேஷன் உள்ளுக்கு போக வேண்டும். அவ்வளவு கடினமான ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள எங்களுடைய நாடு. அதற்காக என் கருத்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ரைட், அதை விட்டு விடுவோம். இந்த நான்கு பேரும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து ஸ்டேஷனுக்கு போனாங்க. போகும் பொழுது ஒரு முட்டால் மற்றவனை பார்த்து கேட்டானா, இந்த பிளாட்ஃபார்ம் என்றால் தமிழ்ல அர்த்தம் என்ன? அவன் சொன்னானா, பிளாட்ஃபார்ம் என்று சொல்லுக்கு அர்த்தம் மேடை என்று, அதாவது மேடை. அப்படியானால் மேடை என்னது? நாங்க இப்பொழுது நின்று கொண்டு இருக்குவதுதான் மேடை என்று. நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டு இருக்குவதுதான் மேடை. அப்படி பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அறிவிப்பு ஏற்பட்டு வந்ததாம், இப்பொழுது கோட்டை புகையோத ஸ்தானத்தில் முதலாவது மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிற யாழ் தேவி புகைவதம் 5:45 மணி அளவில் யாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்படும் என்று அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்ததாம். இந்த நாலு முட்டாள்களும் என்ன நினைத்தார்களாம், மேடையை நோக்கி புகைவதம் வந்து கொண்டிருக்கிறது, உடனே நான்கு பேரும் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ரயில்வே ட்ரக்குக்கு பாய்ந்தார்களாம். ரயில்வே ட்ரக்குக்கு பாய்ந்து திடீரென்று அந்த நான்கு பேரில் ஒருவன் மாத்திரம் உயிரோடு தப்பினான், மூன்று பேர் தப்பவில்லை. பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் போய் கேட்டார்களாம், நீங்கள் நாலு பேரும் ஒன்றாகத்தானே பாய்ந்தீர்கள், நீ மாத்திரம் எப்படி உயிர் தப்பினாய்? அவன் சொன்னானா, நாங்கள் நான்கு பேரும் உயிர் தப்புவதற்காக ரயில்வே ட்ரக்கில் பாய்ந்தோம், திடீரென்று எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, நான் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்து போஜனமே இல்லை, நான் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று ரயில்வே ட்ரக்கில் இருந்து பிளாட்ஃபார்முக்கு பாய்ந்தேன், ரயில்வே ட்ரக்கில் இருந்து பிளாட்ஃபார்முக்கு பாய்ந்தேன். ஆனால் திடீரென்று வயல் ட்ரக்குக்கு வந்தது, மூன்று பேரும் மவித்தார்கள், நான் மாத்திரம் பிழைத்தேன். ஹல்லேலூயா! எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்படியோ உயிர் தப்பி பிழைத்து இந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் கருத்தருக்கு பயனுள்ள பாத்திரமாக, கருத்தரால் உபயோகிக்கப்படும் பாத்திரமாக, கருத்தருக்கும் கருத்தருடைய ராஜ்யத்திற்கும் நாட்டுக்கும் உண்மை உள்ள பாத்திரங்களாக நீங்கள் இருக்குமாறு அன்பாக வேண்டுகிறேன். அடுத்த ஸ்டெப் வாசிப்போம், 4வது வசனம்.
அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் இன்னொரு வித்தியாசமான காரியத்தை நாங்கள் காண்கிறோம். மோசே கட்டி வந்த வெண்கல சல்பத்தை உடைத்து போட்டான். வாசிங்க.
அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள், அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகுஸ்தான் என்பது எண்ணாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போமானால் இந்த நிகுஸ்தான் என்பதற்குரிய அந்த பின்னணி விளக்கத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கொல்லிவாள் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டு மவித்த வேளையில் மோசேயின் மூலமாக கர்த்தர் பேசி வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை செய்து தூக்கினார்கள், அதை உற்று நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். நிகுஸ்தான் என்பதற்கு அர்த்தம் எவ்வைய பாசையின்படி, ஒன்று வெண்கலம், மற்றது சர்ப்பம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன், வாசிக்க பாப்பா அந்த வசனத்தை திரும்ப, கடைசி பகுதி.
அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள், அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான்.
அதற்கு அன்னால் மட்டும் தூபம் காட்டி வந்தார்கள். அந்த வசனம் அப்படி இருக்க, 4வது வசனம்.
வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான், அன்னால் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள்.
இஸ்ரவேல் புத்திரர்கள் அன்னால் மட்டும், அதாவது மோசேயுடைய நாட்களில் கானானை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக, கானானை சுதந்திரிப்பதற்கு 37 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம், அதற்கு பின்பு மோசே மவித்ததுக்கு பின்பு கானானுக்குள் சென்றதற்கு பின்பு நியாயாதிபதிகளுடைய ஆட்சி காலத்திற்கு பின்பு சவுல் தொடக்கம் எசேக்கியா ராஜாவை 13 ராஜாக்கள் அரசாண்டதற்கு பின்பும் அன்னால் மட்டும் தூபம் காட்டி வந்தார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரை விட மோசேயை தான் அதிகமாக தெரியும். காரணம் என்னவென்றால், என் கர்த்தர் மோசேயின் ஊடாகத்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த மோசே செய்த வெண்கல சல்பத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வெண்கல சல்பத்திற்கு அன்னால் மட்டும் தூபம் காட்டி வந்தார்கள். இது எப்படி இருக்குன்னு கேட்டா பாஸ்டர் சொன்ன, பாஸ்டர் வந்து யாழ்ப்பாணத்தில் பாசையூர்ல இருந்தேன். பாஸ்டர் நான் உங்க இதை கேட்குவேன், பாசையூர்ல போய் சென்ட் ஆந்தனிஸ் சர்ச்சை உடைச்சு போடுவோம்னா அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? பாசையூர்ல போய் எத்தனை பேர் இந்து சகோதரர்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தவங்க இருக்காங்க? கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்களேன். ரைட், உங்களை பார்த்து கேட்குறேன், யாழ்ப்பாணத்தில் போய் நல்லூர் கந்தசாமி கோயில நாங்க இடிச்சு போடுவோம்னா உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த ஜனங்கள் ஆசரித்து வந்த அந்த நிகுஸ்தான் என்று சொல்லப்பட்ட வெண்கல சல்பத்தை துணிவோடு கூட உடைத்து போட்டான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில வேளையில் பாரம்பரியமாக உன் குடும்பத்தில் ஆராதித்துக் கொண்டு வந்த சில நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தில் பழக்கத்தில் இருக்கிற சில காவியங்களை, கருத்தல் விரும்பாத காவியங்களை நீ தைரியமாக துணிவோடு கூட அகற்றுவதற்கு நீ ஆயத்தமா? நீ அகற்றுவதற்கு ஆயத்தமா? இது என் அப்பா வழி, இது என் பாட்டன் வழி, இது என் முட்பாட்டன் வழி, தொன்று தொட்டு இது வந்து கொண்டு இருக்கிறது, இதை எப்படி நான் அகற்றுவது? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நாட்கள் மட்டும் தூபம் காட்டி வந்தார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது கூட ஒரு விக்ரகம், இது கூட ஒரு விக்ரகம். தூபம் காட்டி வந்தார்கள், கர்த்தர் ஒருவருக்கே எங்களுடைய மகிமையை செலுத்த வேண்டும், கர்த்தர் ஒருவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும். ஆனால் இந்த ஜனங்களோ கர்த்தருடைய ஆலோசனையின் பேரில் மோசையினால் நாட்டப்பட்ட வெண்கல சர்பத்திற்கு தூபம் காட்டினார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேதாகமத்தை தலையில் வைத்து படுப்பதினால் உனக்கு போஜனம் இல்லை. வேத வசனம் உன்னுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். வேதாகமத்தை நீ கையில் தூக்கிக் கொண்டு செல்வதனால் போஜனம் இல்லை. வேதாஸ்கமம் உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். வேதத்தை காண முடியாதபடி பஞ்ச நாட்கள் ஏற்பட போகிறது. வசனம் உன்னுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், நான் பாவம் செய்யாதபடிக்கு வேத வசனத்தை என் இருதயத்தில் பதித்து வைத்தேன். வெளியில் அல்ல, நீ உன்னுடைய கழுத்தில் சிலுவையை மாட்டியிருப்பதினால் நீ கிறிஸ்தவன் அல்ல. நீ கழுத்தில் குருசை போட்டிருப்பதினால் நீ கிறிஸ்தவன் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாரம்பரியமாக தூபம் காட்டி வந்தார்கள், நாங்கள் தேவரை ஆராதிக்கிறோம் என்று தூபம் காட்டி வந்தார்கள். அதுவல்ல, அதை துணிவோடு கூட உடைத்து போட்டான். நீ ஆயத்தமா? பாரம்பரியமாக வந்த பழக்க வழக்கங்களில் இருந்து வெளியே வர ஆயத்தமா? பரம்பரையாக வந்த மத்தேயுடைய புத்தகம் 15:3 9 சொல்லுகிறது, உங்களுடைய பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்களே. உங்களுடைய சிந்தனையினால் ஏற்படுகிற பாரம்பரியத்தினால் தேவனுடைய ஆராதனையை துச்சமாக நினைக்கிறீர்களே. ஏதாவது ஒன்று வாசிக்கப்பட மத்தேயு 15:3-9 ஏதாவது ஒன்று சீக்கிரமாக.
அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள்?
உங்கள் பாரம்பரியத்தினால், என் கர்த்தருடைய பாரம்பரியம் அல்ல, என் கர்த்தர் சொன்னது அல்ல, உங்கள் பாரம்பரியத்தினால். அதாவது வசனம்,
உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள்.
9 வசனம்,
மனுஷனுடைய கற்பனைகள் உபதேசங்களாய் போதித்து,
வீணாயனுடைய கட்டளைகளினால் உபதேசங்களாக போதித்து
வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று.
வீணாக ஆராதனை செய்கிறீர்களே, என் கருத்தை விரும்புகின்ற ஆராதனை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மனிதனுக்கு முன்பதாக உன் கண்களை மூடி கையை உயர்த்தி ஆராதிக்கிறாய், நல்லது. என் கருத்தை விரும்புகின்ற ஆராதனை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இப்படி இருக்க சகோதரவே, உங்கள் சரீரங்களை கலைத்துவையற்ற ஜீவப்பலியாக ஒப்புக் கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என் கருத்தை விரும்புகின்ற ஆராதனை இருக்கிறதா? கண்களை மூடுகிறாய், கையை உயர்த்துகிறாய், உன்னை என் கருத்தருக்கு முன்பாக ஜீவப்பலியாக நீ ஒப்புக் கொடுத்து இருக்கிறாயா? உன்னை நானிக்க ஹோமடிய புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம் போல வாசியபா. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ வழியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும்.
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான
ஜீவ வழியாக
ஒப்புக்கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமேன்,
ஆமேன்.
உன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்துட்டாயா? முழுமையாக ஒப்புக் கொடுத்து விட்டாயா? முழுமையாக ஒப்புக் கொடுத்து விட்டாயா? நீ ஏன் இந்த இடத்தில் இருக்கிறாய்? ஆராதிப்பதற்கு முதலில் உன்னை கர்த்தருக்கு முன்பாக ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற சில காவியங்கள், என் கர்த்தர் விரும்பாத அருவறுப்பான காவியங்கள், முதலில் உன்னை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. நான் அல்ல, என்னில் கர்த்தர் வெளிப்பட வேண்டும். என் சித்தம் அல்ல, என் கர்த்தருடைய சித்தம் என்னில் வெளிப்பட வேண்டும். என் கர்த்தர் என் மீது எந்த சித்தத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு என்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்குவேன் என்று நீ சொல்லுவாயானால் அதுதான் நீ செய்யத்தக்க புத்தி உள்ளாராதனை. இது நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, இதுவும் வேண்டும், அது முக்கியமானது. என் கருத்த ஆராதனைக்கு ஒரு வகை விளக்கணம் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த பவுலினோட. உன்னை நீ அர்ப்பணிக்காமல், உனக்குள் இருக்கிற விக்கிரக மேடை வெளியே வராமல் நீ ஆராதிப்பது வீண். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பதை விட, அனலும் இல்லாமல் நீ குளிரும் இல்லாமல் இருப்பாயானால் என் கருத்தை உன்னை வாந்தி பண்ணி போடுவார். நீ அனல் உள்ளவன் என்று விசுவசித்து என் கருத்தர் உன்னை தன்னுடைய வாயில் வைத்து சுவைத்துக் கொண்டு வைக்கிறார். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் அவர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. அந்த பரம்பரையாக வந்த, பாரம்பரியமாக வந்த சில நேரத்தில் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் பாஸ்டர் சத்தியம் என்ன என்று தெரியும், ஆனால் பரம்பரையாக நாங்கள் மாதாவை போயிட்டு வணங்கிவிட்டோமே, பரம்பரையாக மாதா கோயிலுக்கு போய்விட்டோமே, இப்ப எப்படி புதுசா வந்த இந்த பைபிளுக்கு வாழது நாங்க? எப்படி புதுசா இதுவும் காணாம இன்னொன்னு சொல்லுவாங்க, மாதா இல்லாமல் மகன் வந்தானா? மாதா இல்லாமல் மகன் வந்தானா? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் மரியாள், மாதா. அந்த மாதாவையும் படைத்தவர் என் கர்த்தர். அந்த மாதாவும் பரிசுத்தாவியானவை பெற்றுக் கொள்வதற்கு சீசர்களோடு கூட மேல் வீட்டவையில் 120 பேரோடு கூட உட்கார்ந்து இருந்தால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் ட்ரக்க மாத்திடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாரம்பரியம் அல்ல, பரம்பரையாக வந்த காவியம் அல்ல. என் கவித்தவுக்கு முன்பாக, என் கவித்தவுக்கு முன்பாக, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனை நாட்கள் நீங்கள் குந்தி குந்தி நடக்க போகிறீர்கள்? எத்தனை நாட்கள் குந்தி குந்தி நடக்க போகிறீர்கள்? கர்த்தர் மீது பச்சமாக இருப்பீர்களானால், கர்த்தர் மீது வைவாக்கியமாக இருப்பீர்களானால், அடுத்து எல்லாமே உன் குடும்பமாக இருக்கலாம், உன் சொந்தமாக இருக்கலாம், உன் பந்தமாக இருக்கலாம். என் கர்த்தர் ஒருவருக்கே முக்கிய ஸ்தானம்.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
ஹல்லேலூயா,
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 ஹல்லேலூயா.
அடுத்த வசந்தத்துக்கு போவோம். இதுக்கு மெனக்கெட விரும்ப இல்லை.
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை.
வெரி குட். 5வது வசனம், பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏவப்பட்டு எழுதி வைக்குவது எசேக்கியா ராஜாவை குறித்து ஒரு சாட்சி அதில் இருக்குவது. என்ன சாட்சின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாபா, கொஞ்சம் சொல்லுங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து ஒரு சாட்சி இருக்குவது. யாராவது பார்த்து சொல்லுங்க, யாரும் இவங்கத்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாராவும் ஓபன் இன்விடேஷன், யாரும் சொல்லலாம். எசேக்கியா ராஜாவை குறித்து பரிசுத்த ஆவியான ஒரு சாட்சி. எஸ், அவனுக்கு முன்னும் பின்னும் அவனை போல் ஒருவன் இருந்ததில்லை. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது மனிதனால் கொடுக்கப்பட்ட சாட்சி அல்ல, பரிசுத்தாவியானோடைய ஏவுதலினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட சாட்சி. முன்னும் பின்னும் உன்னையும் என்னையும் குவித்து ஆவியானவர் பின்னும் இல்லாவிட்டால் முன்னும் இல்லாவிட்டாலும் இப்பொழுது இப்படியான ஒருவன் இருக்கிறான் என்று சாட்சி சொல்லுவாரா? சில வேளையில் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில வேளையில் உன்னை குறித்து உன் மனைவி உன்னுடைய மானம் கப்பலேறக்கூடாது என்பதற்காக ஒரு பொய்யான சாட்சி சொல்லலாம். மனைவிமார்களே, உங்களுடைய மானம் காற்றோடு பறக்கக்கூடாது என்பதற்காக உங்களுடைய கணவன்மார் அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து என் மனைவி ஜெபிக்கிறாள் என்று ஒரு பொய்யான சாட்சி சொல்லலாம். சில வேளையில் உடன் ஊழியக்காரர்கள் தன்னுடைய ஊழியக்காரனை குறித்து ஒரு சாட்சி, பொய்யான சாட்சி சொல்லலாம். ஆவியானவர் சொல்லுவாரா? நீ அதிகாலை வேளையில் 5 மணிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் முழந்தால் படி இருக்கிறாய். அதிகாலை என்னது? காலை 10 மணி தான் யூரோப் தேசத்தை பொறுத்தவரையில் அதிகாலை. அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். 10 மணிக்கு எழும்பி கண்டடைவோம். அதுவல்ல, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவியானவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்தாவியானவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சில வேளையில் உன்னை குறித்து பாஸ்டர் சாட்சி கொடுக்கலாம். காரணம், பாஸ்டர் உன்னுடைய முகத்தை பார்க்கிறார், ஆவியானவர் உன்னுடைய உள்ளத்தை பார்த்து சாட்சி கொடுக்கிறார். சில வேளையில் நீ சபையில் எலியாக இருக்கலாம், வீட்டில் புலியாக இருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சபையில் எலியாக இருக்கலாம், வீட்டில் புலியாக இருக்கலாம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்து என் ஆவியானவர் சாட்சி கொடுப்பாரா? நாங்கள் சில வேளையில் சபைக்கு ஒரு முகம், வீட்டுக்கு ஒரு முகம், தொழில் செய்வ ஸ்தானத்திற்கு ஒரு முகம், எங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் ஒரு முகம், இப்படி பல முகங்களை நாங்கள் வைத்து இருக்கிறோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது மாய்மாலம் என்று வேதம் சொல்கிறது. அது மாய்மாலம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, வீட்டிலேயா இருந்தாலும் வியாபார ஸ்தலத்திலேயா இருந்தாலும் ஆலயத்திலா இருந்தாலும் ஒரே முகம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்து எப்படி சாட்சி சொல்வார்கள்? சில வேளையில் உன்னை குறித்து உன்னை திருப்தி படுத்துவதற்காக மற்றவர்கள் ஒரு சாட்சி சொல்லலாம். சபையில் இருக்கிற மூப்பவர்கள் உடன் ஊழியக்காரர்கள் செவிக்காவிட்டாலும் வீட்டில் இருக்கிறவர்கள் சொல்லலாம், அவர்கள் மனுத்தியாலம் குறைந்தது ஒரு நாளைக்கு 1.5 மணித்தியாலம் ஜெபம் பண்றார்கள். ஆனால் ஆவியானவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்களை குறித்து கணவன்பாக ஒரு சாட்சி சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஆவியானவர் உன்னை குறித்து சாட்சி சொல்லுவாரா? ஆமென். ரைட். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்க வாசிங்க அந்த வசனத்தை.
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே, அவனுக்கு
நம்பிக்கையிலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மீது வைத்த நம்பிக்கையிலேயே. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை எதில் இருக்குவது? உன்னுடைய நம்பிக்கை எதில் இருக்குவது? உன்னுடைய தொழிலா? இல்லாவிட்டால் 2 வேலையிலையா? இல்லாவிட்டால் பேங்க் பேலன்ஸ்லயா? உனக்கு இருக்கிற வீட்டிலையா? உனக்கு இருக்கிற எசட்ஸ்லயா? உனக்கு இருக்கிற வாகனத்திலையா? எதில் மீது நம்பிக்கை இருக்கிறது? இல்லாவிட்டால் எதில் மீது நம்பிக்கை வைக்கிறது? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்களுடைய வாழ்க்கையில் நம்ப கூடாததை நம்புவோம், நம்ப வேண்டியதை நம்ப மாட்டோம். நம்ப கூடாததை நம்புவோம், நம்ப வேண்டியதை நம்ப மாட்டோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்துவம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அழகாக தோற்றமாக இருந்தால் நம்புவோம், நம்ப வேண்டியவர்களை நம்ப மாட்டோம். வெளியான தோற்றத்தை கண்டு வெளியான காவியங்களை கண்டு நம்புவோம், ஆனால் நம்ப வேண்டியவர்களை நம்ப மாட்டோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை நம்பு, நீ கர்த்தரை நம்பு. மவித்து நான்கு நாட்கள் முடிந்துவிட்ட லாசரை என் கர்த்தரால் உயிர்ப்பிக்க முடியுமானால், நம்பிக்கை அற்று போயிருந்த சூழ்நிலையில் என் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். ஆகாவுடைய கண்ணீரை கண்டு பாலை வனத்தில் ஒரு நீரூற்றை என் கர்த்தரால் உண்டு பண்ண முடியுமானால், நீ கர்த்தரை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை உன்னுடைய கரத்தை விட்டு தட்டி போய் கொண்டிருக்கிற காவியத்தை என் கர்த்தரால் நம்பி வாய்க்க பண்ண முடியும். ஆமென்,
ஆமென்,
ஹல்லேலூயா. நீ யாரை நம்புகிறாய்? நீ யாரை நம்புகிறாய்? மனிதனை நம்புகிறாயா? உன் நண்பனை நம்புகிறாயா? உன் யாரை நம்புகிறாய்? உன் வழிகாட்டியை நம்புகிறாயா? உன் மனைவியை நம்புகிறாயா? யாரை நம்புகிறாய்? கர்த்தரை நம்பு. மீகாவுடைய புத்தகம் 7:5
என்ன
சொல்றது? முதலாவது
விசுவாசிக்க வேண்டாம்.
முந்தி சொல்லுவாங்க உயிர் காப்பான் தோழன் என்று. உயிர் காப்பான் தோழன். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், உன் நண்பனை நம்பாதே. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோரோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடாத ரகசியங்கள் எல்லாம் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நண்பனை நம்பாதே. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வேதாகமத்தை கையில் தூக்கிட்டேன், என்னால் இப்பொழுது உன்னுடைய காவியங்களில் பங்கு கொள்ள முடியாது என்று சொல்லுவதற்கு வெட்கப்பட்டு நீ நண்பர்களோடு கூட அமர்ந்து வைக்கும் பொழுது அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக என் கருத்தை விரும்பாத காவியங்கள், உன்னை குறித்து என்ன நினைப்பா, என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று நீ விரும்பாத காவியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உன் நண்பனை நம்ப வேண்டாம்.
வழிகாட்டியை நம்ப வேண்டாம்.
வழிகாட்டியை நம்ப வேண்டாம்.
உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நண்பனை நம்ப வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம்.
மடியிலே,
ஆனா மடியில படுத்து வைக்க மனைவி முன்னாக்க மாத்திரம் வாயத்து வைக்காத. நண்பனை நம்ப வேண்டாம் சொன்னார், வழிகாட்டியை நம்ப வேண்டாம் சொன்னார், மனைவிக்கு முன்பதாக மாத்திரம் வாயத்து வைக்காத. பரிசு தாவியானவருக்கு தெரியும், பெண்கள் அவ்வளவு அழகாக ரகசியங்களை பாதுகாப்பார்கள் என்று. ஆமேன் என்று சொல்லுமா பெண்கள் மாத்திரம்?
ஆமேன்
சொல்லுங்களேன். ஆமேன் என்று.
ஆமேன்.
நண்பனை நம்ப வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். மனைவிக்கு முன் மடியில படுத்திருக்கவள் மனைவி மனைவிக்கு முன்பதாக மாத்திரம் வாயை திறக்காத. எத்தனை பேர் இந்தியன் இந்த பக்கத்தில் இந்தியாவில இருந்து வந்தவங்க இருக்காங்களா? இந்தியன் சேவாவது இருந்தா கை தூங்க இல்ல இல்லையா? ஓகே. இந்தியாவில் சொல்லுவாங்க சும்மா கம்முன்னு கடை. எனது அருமையானது உன்னுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கருத்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். என் கருத்தர் உன்னை என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ, என் கருத்தர் உன்னை எதற்காக பிரித்தெடுத்தாரோ, என் கருத்தர் உன்னை எதற்காக அழைத்தாரோ, அந்த அழைப்புக்கு முன்பதாக சில வேளையில் உன் மனைவி இடையூறாக இருப்பாளானால் நீயும் கருத்தரும் தொடர்ந்து வாசிங்க. நான் இதுக்கு மேல போக விரும்பல, வாசிக்க தொடர்ந்து.
அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை
மீகா 7:5 அதாவது 7
மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே.
மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. மருமகளுக்கு விரோதமா, மாமி மகனுக்கு விரோதமா, தகப்பன் தகப்படுக்கு போதுமா? நான் சின்ன ஒரு கதை சொல்றேன், உண்மையான சம்பவம் கதை இல்ல. உண்மையிலேயே கொக்குவில்லில் எங்களுடைய சர்ச்சில், அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண கிளையில் சபாபதி லேனில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு நாள் ஊழியத்திற்காக அங்கு 3 தங்கியிருக்கும் பொழுது சனிக்கிழமை மாலை ஒரு உபவாச கூட்டம் வைத்தோம். விசேஷித்த உபவாச கூட்டம். சபையில் இருக்க ஒரு முக்கியமான சகோதரி கூட்டத்திற்கு வரவில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் கண்டவுடன் கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் ஏன் சனிக்கிழமை கூட்டத்துக்கு வரவில்லை? என்ன பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், எங்கட நிலைமை உங்களுக்கு புரியாது. நான் சொன்ன சொல்லுங்க சிஸ்டர், சொன்னா தானே எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க தெரியாதுன்னு சொன்ன எங்களால எப்படி புரிஞ்சுக்கணும்? பாஸ்டர் ரோட்ல வந்தா ஆமி தொல்ல, வீட்டில் வந்தா மாமி தொல்ல. ரோட்ல வந்தா ஆமிட தொல்ல. எங்கட கொஞ்சம் இரவு பட்டு பொழுதுபட்டு ரோட்டுக்கு வந்தா ஆமியால பிரச்சனை, வீட்டில் வந்தா மாமியால பிரச்சனை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கருத்தர் உங்களை ஆமியும் இல்லாமல் மாமியும் இல்லாமல் இந்த இடத்தில் சுயாதீனமாக வைத்திருக்கிறார். நீங்கள் கருத்தருக்காக இதுவல்ல இன்னும் மகிமையான காவியங்களை செய்ய முடியும். இது பெண்களுக்கா? ஆமியும் இல்ல மாமியும் இல்ல தானே உங்களுக்கு? சில வேளையில் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கருத்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக, உன் பொறுமையை பவிச்சித்து பார்க்கும் வண்ணமாக சில வேளையில் உனக்கு ஒரு மாமியை வைத்திருக்கலாம். பொறுமையோடு கூட நீ ஓடு. என் கருத்தர் ஏற்ற வேளையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் வண்ணமாக அகற்ற வேண்டியவைகளை அகற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். மாமி அகற்ற வேண்டும் சொன்னோட ஆமேன். அகற்ற வேண்டியவைகளை அகற்றி ஆசீர்வதிப்பார். நான் மாமியை பத்தி தான் பேசிக்கொண்டிருந்தேன். பாஞ்சி ஆமேன். ரைட். என் ஆவியானவருக்கு தெரியும் மாமிமாரால பிரச்சனை வரும் என்று. என் ஆவியானவருக்கு தெரியும் மாமிமாரால. நினைக்கும் ஆதியாகமத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் ஆதாமுக்கு ஏவாளையிடத்தில் கொண்டு வந்து, ஏவாளை ஆதாம் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இவன் உன் தக அவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்து இருப்பான். ஆதியாகம 3:16-18 இருக்கு, கொஞ்சம் வாசிக்க வாமா எடுத்து. ஆதியாகம 3:16-18 வசனம்.
மேவாளுக்கும்
தகப்பனும் இல்ல தாயும் இல்ல. ஆனா என் ஆவியானவருக்கு தெரியும் தகப்பன் தாயாகத்தான் எதிர்காலத்தில் பிரச்சனை. அதுக்காகத்தான் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து இருப்பான் முன்கூட்டியே எழுதிட்டார். தீர்மானத்திற்கும் மாறாக யாராக இருந்தாலும் அகற்ற வேண்டியதை அகற்றி மிகுதியானதை கருத்த செய்து முடிப்பார். ஆறாவது வசனம் போ.
தன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறார்.
2 Kings 18:6 வசனம்.
அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் எந்த சூழ்நிலையிலும் எந்த வேதனையிலும் எந்த கண்ணீரிலும் எந்த நெருக்கத்திலும் எந்த துன்பத்திலும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. ஆமேன்.
ஆமேன்.
எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே என்ன சொல்லியிருக்க, கொஞ்சம் திரும்ப வாசிங்க பாப்போம்.
அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து,
அவரை சார்ந்திருந்து
கர்த்தர் மோசே,
எத்தனையோ முறை ட்ரை பண்ணி விட்டேன், என்னுடைய பேப்பர் ரிஜெக்ட் ஆகிக்கொண்டே வருகிறது. எத்தனையோ முறை லைசன்ஸுக்கு போய் எக்ஸாம் எழுதி பிராக்டிக்கலுக்கு போகும் பொழுதெல்லாம் ஃபெயில் ஆகிக்கொண்டே வருகிறது. கொஞ்சம் மாற்று விதத்தில் செய்தால் ஆசீர்வாதமாக அமையுமே. நான் என்ன சொல்றேன் விளங்கிச்சா உங்களுக்கு? எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை, அவரையே சார்ந்து வந்தான். உனக்கு தோல்வியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், ஆபத்தாக இருக்கலாம், கர்த்தரை சார்ந்து வை. என் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஆமென். என் கர்த்தர் உன்னுடைய கணுக்கால் அளவு உனக்கு தண்ணீர் வைக்கும் பொழுது உன்னை காப்பாற்ற மாட்டார். உன் முழங்கால் அளவு தண்ணீர் வைக்கும் பொழுதும் காப்பாற்ற மாட்டார். உன் இடுப்பளவு தண்ணீர் வைக்கும் பொழுதும் காப்பாற்ற மாட்டார். உன் கழுத்தளவு தண்ணீர் வைக்கும் பொழுதும் காப்பாற்ற மாட்டார். உன் மூக்களவு தண்ணீர் வந்து நீ மூழ்கும் பொழுது என் கழுத்தை உன்னை தூக்கி எடுக்க போதுமானவர்கள் இருக்கிறார். நீ மூழ்கும் பொழுது என் கருத்தை உன்னை தூக்கி எடுக்க போதுமானதாக இருக்கிறேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாத்வாக் மேசாக் ஆபேத்நேகோவோடு கூட அக்கினியில் போடுவதற்கு முன்பதாக தடுக்கவில்லை, அக்கினியில் போட்டதற்கு பின்பு மூன்றாவது நபரோடு கூட, அந்த மூன்று பேரோடு கூட என் கருத்தர் நாலாவது நபராக உலாவி வந்தார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் என் கருத்தை உனக்கு கொடுத்திருக்க கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் மாறாக நடக்காதே. அவர் உனக்கு போதுமானவர். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வாசியப்பா அந்த வசனத்தை.
அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கத்தர் மோசேக்கு கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான்.
கத்தர் மோசேக்கு கற்பித்து வந்த கற்பனைகள், ஏனென்றால் நான் சந்தித்த ஒரு காவியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கனடா தேசத்தில், அதாவது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெண்கள் ஆண்களுடைய அணியக்கூடாது, அது கர்த்தருக்கு அது ஒரு பாடுறது. இது என் கர்த்தர் மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற வேளையில் அவர்கள் ஒரு நல்ல நிலைமையில் கடைபிடிக்க வேண்டிய சில சட்ட திட்டங்களை கர்த்தர் அவர்களுக்கு நியாயப்பிரமாணமாக கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தில் அவர்களுடைய மலசல கூடத்தை கூட குவித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மலசல கூடம் கூட எப்படி எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் அது கட்டப்பட வேண்டும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சுகாதார வீதியில் தன்னுடைய வாழ்க்கையை அவனவியோடு கூட அமைத்துக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமாணம். சில வேத ஆராய்ச்சியாளர்களின் கூற்றின்படி ஆதியாகமம் தொடக்கம், ஆதியாகமம் யாத்ராகமம் லேவியாகமம் எண்ணாகமம் உபாகமம், இந்த ஐந்து ஆகமங்களில் வேத ஆராய்ச்சியாளர்களின் கூற்றின்படி 613 நியாயப்பிரமாண கட்டளைகள் உண்டாம். அதில் 345 மனிதன் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது, 248 மனிதர்கள் செய் என்று சொல்லப்படுகிறது. இந்த 613 நியாயப்பிரமாண கட்டளைகள் உண்டு. ஆகையால் நான் இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை குறித்து உங்களோடு பேச வரவில்லை, மோசே கொடுத்த கற்பனை. கலாத்தியாவில் பவுல் சொல்கிறான், நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் எல்லாவற்றையும் கடைபிடித்து ஒன்றை கடைபிடிக்காவிட்டாலும் நீ ஒன்றுமே கடைபிடிக்கவில்லை. நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பாயானால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை துச்சமாக நினைத்து அவரை தள்ளுகிறாய். நான் நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசவில்லை, நான் மோசே கொடுத்த கற்பனையை குறித்து பேசுகிறேன். மோசே கொடுத்தவைகளை என் கருத்தவாகி இயேசு கிறிஸ்து வெந்தாக சுவைக்க இருக்கிறார். ஒன்று நீயும் கருத்தவும், மற்றது நீயும் உன்னாயலானும், நீயும் உன்னாயலானும். இதை எந்த சூழ்நிலையிலும் எந்த வழியிலும் விரோதம் இல்லாமல் கருத்தவுக்கு முன்பாக உண்மையாக கடைபிடி, என் கருத்தை உன்னை ஆசீர்வதிப்பார். அதாவது வசந்த வாசிங்க. இப்ப
அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான்.
கை கொண்டு நடந்தான், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தான். ரைட், கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய காவியங்களை அனுகூலமாவதற்கு காரணம் என்ன? அவன் மூன்றாவது வசனத்திலிருந்து நாலாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரை எல்லாவற்றையும் கடைபிடித்தான், ஆகையால் கர்த்தர் அவனோடு வந்தார்.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
உச்சாரமா சொல்லும், ஆமென்,
ஆமென்.
கர்த்தர் அவனோடு வந்தார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்று நிமிஷம் இருக்கிறது, எழுதி நிற்போம். 4:45 மூன்று நிமிடம் இருக்கிறது, எழுதி நிற்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். நான் விசுவசிக்குவேன், உங்களுடைய கேள்விக்கு என் கர்த்தர் பதிலாக கடந்து வந்திருப்பார் என்று. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்னுடைய காவியம் வாய்க்கப்படுவதில்லை? ஏன் என்னுடைய காவியம் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை? ஏன் எனக்கு இந்த தோல்வி? எனக்கு ஏன் இந்த வேதனை? எனக்கு ஏன் இந்த கண்ணீர்? எனக்கு ஏன் இந்த நிந்தை? எனக்கு ஏன் இந்த அவமானம்? நான் நம்பியிருந்தவர்கள் என்னை கைவிடுகிறார்களே. என்ற எல்லா கேள்விக்கும் என் கருத்து பதிலாக இந்த நான்கு வசனங்களின் ஊடாக உங்களோடு பேசியிருப்பா என்று நான் விசுவசிக்குவேன். ஆமேன், ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் கருத்து உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் கருத்துடைய பார்வைக்கு நலமானதை செய். விக்கிரகத்தை அகற்றுவதை விட விக்கிரக மேடையை அகற்று. உனக்கும் கவித்தவுக்கும் இடையில் என்ன இடைவெளி இருக்குவதோ அந்த இடைவெளியை காரணம் என்னவென்று காரணத்தை அறிந்து அதை அகற்று. அடியில் வேறுவிக்கும் வகை என்றாவது ஒரு நாள் திரும்ப மதம் முளைக்கலாம். அடியில் வேறுவிக்கும் வகை என்றாவது ஒரு நாள் மரம் முளைக்கலாம். மரத்தை வெட்டுவதை விட மரத்தின் வேரை அகற்று. வேவோடு கூட பிடுங்கியவை என் கர்த்தருனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பரம்பரையாக வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க முடியாதபடி பரம்பரையாக சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், வெளியே கொண்டு வர முடியாதபடி ரகசியமாக உங்களுடைய உள்ளத்தின் அறையில் பூட்டி வைத்திருப்பீர்களானால் அதை வெளியே கொண்டு வாருங்கள். குந்தி குந்தி நடப்பதல்ல கிறிஸ்தவம், கர்த்தருக்காக வைவாக்கியமாக நிற்பதே கிறிஸ்தவம். அதை வெளியே கொண்டு வர ஆயத்தமா? வெளியே கொண்டு வர ஆயத்தமா? நிகுஸ்தானை அகற்றினான். அடுத்து அவனை குறித்து ஒரு சாட்சி ஆவியானவர் சொல்லுகிறார், முன்னும் பின்னும் அவனை போல கர்த்தரை நம்பின மனிதன் ஒருவனும் இல்லை. உன்னையும் என்னையும் குறித்து ஒரு சாட்சி கொடுப்பாரா? உன்னுடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? உன் நண்பன் மீதுயா? என் நண்பன் எனக்கு உதவி செய்வான் என்று நினைக்கிறாயா? உன் வழிகாட்டி மீதா? வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே. பெண்டு கோந்தியிலே புத்தகம் முதலாவது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உன்னையே நீ நம்பாதே. வெண்டு குழந்தையுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, உன்னையே நீ நம்பாதே. மவித்தோவை உயிர்த்தெல்ல பண்ணுகிற கர்த்தரை மாத்திரம் நம்பு. உன்னையே நீ நம்பாதே. சவலையில் நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் என்னை நான் நம்பாம இருப்பது? உன்னுடைய பலத்தையோ, உன்னுடைய படிப்பையோ, உன்னுடைய அந்தஸ்தையோ, உன்னுடைய தகுதியையே நம்பாதே. அதைத்தான் சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த ஸ்தானத்தில் இருக்குவாய் கர்த்தருடைய கிருபையினால். நவ் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கிருபையினால் இந்த இடத்தில் நிற்குவாய். நவ் அந்த நவ்லவுக்கு டபிள்யூ எடுத்த இயக்கு முன்னாக போட்டால் இவா நோவையா? நவ்லவுக்கு டபிள்யூ எடுத்து இயக்கு முன்பாக போட்டால் இவா நோவையா? உன்னை நீ நம்பாதே, உன்னை நீ நம்பாதே, உன்னை நம்பாதே. கர்த்தரை நம்பு. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கே மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. எசாயா 22, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்துவம்? உன்னை நீ நம்பாதே. நம்பாதே என்பதற்கு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து வாப்பூஜன வழியில் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். 12 பேரும் கேட்டாங்க, நானோ நானோ ஹபி நானோ ஹபி. அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல, நாங்க காட்டி கொடுப்போமா இல்லையான்னு. அவனை குறிச்சு அவனுக்கே நம்பிக்கை இல்ல. உன்னை நீ நம்பாதே, கர்த்தரை மாத்திர நம்பு. எந்த சூழ்நிலையிலும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு விலகாதே. என் கர்த்தர் உனக்கு போதுமானவர். இவைகளை நீ கடைபிடித்தால் என் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ செய்வ காவியங்கள் உனக்கு அனுகூலமாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடுவோம். இந்த மாலை வேளையில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டால் கண்களை மூடுவோம். என்னோடு பேசினால் யாரும் கண்களை துவையக்கூடாது. தயவு செய்து உங்களுடைய கரத்தை உயர்த்தினால் நான் இங்கு வந்து உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தம். எஸ் உண்டு, ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதிமூன்று எஸ் பதினாறு கரங்களை நான் காண்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பதினாறு பேரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசியதற்காக இன்னும் பலர் இந்த இடத்தில் இருக்கலாம். ஒரு காவியத்தை சொல்கிறேன், தங்களுடைய கரத்தை உயர்த்திய இந்த பதினாறு பேரும் பாவிகளும் அல்ல, கரத்தை உயர்த்தாத ஏனையவர்கள் பரிசுத்தவான்களோ பரிசுத்தவாட்டிகளும் அல்ல. ரைட். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை நியாயம் தீர்ப்பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார். ஆமேன். நான் உங்களுக்காக செவி காயத்தும். சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை இவர்கள் மத்தியில் பேசியதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை இவர்களை உமக்கு முன்பதாக இவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை காட்டியதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தையின் வெளிச்சத்தில் தங்களை நியாயம் தீர்த்தபடியால் இவர்கள் மற்றவர்களோடு கூட நியாயம் தீர்க்காத படிக்கு இவர்களை கிருபையாக நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல நல்ல கரம் கூட இருப்பதாக, உம்முடைய வல்ல நல்ல கரம் இனி வருகிற நாட்களில் இவர்களோடு கூட இருந்து இவர்கள் விரும்பாத காவியங்களை இவர்கள் செய்யாத படிக்கு நீ இவர்களை பரிசுத்த வழி அழைத்து பாதுகாத்துக் கொள்ளபடி ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களுடைய பலத்திலோ பராக்கிரமத்திலோ ஒன்றும் இல்லை, உம்முடைய ஆவினால் ஆகும். ஆவியானவே இவர்களுக்கு ஒத்தாசை புரியும்படி ஜெபிக்கும். இவர்கள் தங்களால் முடியாது என்று சொல்லும் பொழுது நீ பலப்படுத்தி இதை கட்டி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்குவோம். இவர்களை இன்னும் பேவாக ஆசீர்வதியும். ஒரு நோக்கத்தோடு கூட நீ தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறும் வண்ணமாக நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கும். உம்முடைய வல்ல நல்ல கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்க ஏனையவர்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குவேன் ஐயா. அவர்களோடு உம்முடைய கரம் கூட வந்து அவர்களையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் இருக்க ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும் ஐயா. இவர்களுடைய கண்ணீரை நீ கணக்கில் அல்லவோ சேர்த்து வைத்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 50:8, இவர் என்னுடைய கண்ணீர் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று. அதை போல கர்த்தாவே, இவருடைய கண்கள் வடிந்த கண்ணீருக்கு பதிலாக நீ கடந்து வரும்படி ஜெபிக்கும். இவர்கள் விடுகிற பெருமூச்சுக்கு பதிலாக நீ கடந்து வரும்படி ஜெபிக்கும். அன்னாலின் கண்ணீரை கண்டு சாமுவேலை கொடுத்த தேவனே, நீ ஜீவனோடு இருக்கிறீர் ஐயா. நாயினு விதவையின் கண்ணீரை கண்டு பாடையில் இருந்த மகனை எழுப்பியவரே, நீ எங்கள் மத்தியில் கிரியை செய்வதற்காக ஸ்தோத்துவோம் அப்பா. இந்த சபைக்காக உமை ஸ்தோத்து வைக்கும். ஆண்டவே, இந்த சபையில் இருக்க ஆத்துமாக்களுக்காக உமை ஸ்தோத்து வைக்கும். இன்னும் இந்த சபை வர்த்திக்க பண்ணும் ஐயா, இன்னும் செழித்தோங்க பண்ணும் ஐயா. ஆண்டவே கர்த்தாவே, சகோதரன் நேற்றிருக்க திட்டங்கள் தீர்மானங்களை நீ இன்னும் எல்லையை விஸ்தாவித்து வர்த்திக்க பண்ணும்படி ஜெபிக்கும். அவருடைய எல்லையை விஸ்தாவியும் ஐயா. ஆண்டவே, இவருக்கு முன்பாக நீ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதற்குரிய தடைகள் அகற்றப்படட்டும். ஆசீர்வதியுங்கள், கிருபையாக இறங்குங்கள் அப்பா. இன்னும் இவருடைய பாஸ்டருடைய கையை பலப்படுத்தும்படி ஜெபிக்கும். அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நிற்கக்கூடிய ஆலோனையும் ஊழ்களையும் கொடுக்கும்படி ஜெபிக்கும் ஐயா. அவரோடு கூட இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு வேண்டிய அநேக தேவ பிள்ளைகளை எழுப்பும்படி ஜெபிக்கும்.